Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் திரு கோபி அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
விஜய் தொலைக்காட்சி பார்க்கும் அனைவருக்கும் உங்களது குரல் மிக பரிச்சயமானது. குறிப்பாக விஜய் தொலைக்காட்சியின் குரலாக உங்கள் குரல்தான் அறியப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணி குரல் கொடுக்கும் துறைக்குள் நீங்கள் வந்தது எப்படி என்பதை எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா?
என்னுடைய சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் வந்து கேரளால இருந்து இங்க வந்து குடி அமர்ந்தாங்க. 14 ஆண்டுகளுக்கு முன்னால நான் இங்க சென்னை வந்தேன். சென்னையில வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது, பட்டு சினிமாவில் நடிக்கணும், டைரக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரியான ஆசைகள் இருந்தது. அப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸாக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடியோவில் வந்து சீரியல் போயிட்டுருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சரி ஓகே நான் போனேன். நான் போகும்போது எனக்கு ஆரம்பத்தில் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்த ஒரு டைலாக் வந்து ஓகேங்கிற ஒரு டைலாக்கு, ஃபஸ்ட்டு டைலாக்கு. ஒரு சீரியலில் பேசணும், அதுக்காக நான் காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் போயிடுவேன். போய் உட்காந்து எனக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே நிலைமை. ஆக்சுவலாக எனக்கு குடிக்கக்கூடாதுங்கிறதில்ல, நான் ஏதோ புதுசாக வந்திருக்கேன் அவ்வளோதான். ஆனால் 10 மணிக்கு அவங்க ஸ்டூடியோ அடைக்கும்போது, எப்பா வாப்பா, எப்பா இங்கே ஒரு டைலாக் இருக்குது. இப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு ஹீரோ வந்து ஒரு டெலிஃபோன் பூத்துக்குள்ளே போகிறாரு, அவர் சில்லற கொடுக்குறாரு. சேஞ்ச் கொடுக்கும்போது அந்த டெலிஃபோன் பூத்தில் வேலை செய்கிற அந்த பையன் ஓகே சார் என்று ஒரு ஒரு ஒற்றை வார்த்தையில் ஒரு டைலாக் பேச வேண்டும். அதை ராத்திரி 10 மணிக்கு அந்த ஓகே என்ற ஒரு வார்த்தையை பேசிவிட்டு ஒரு 11 மணிக்கா அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது இந்த ஓகேயை எத்தனை விதமாக ஓகேலாம் சொல்லலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இப்படி இந்த ஓகே வந்து நம்ம எவ்வளோ டைப்பாலாம் மாற்றி மாற்றி பேசலாம் அப்படிங்கிறது எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது. நான் ஒரு பைத்தியக்காரன் போல அந்த தெருக்களில், அந்த இரவு நேர தெருக்களில் ஓகே ஓகே என்று சொல்லிக்கொண்டு நான் ஸ்டூடியோவிலேருந்து என்னுடைய வீடு வரைக்கும் நடந்து வந்தது எனக்கு இப்பவும் பசுமையாக இருக்குது. அப்படி தான் என்னுடைய இது ஸ்டார்ட் ஆச்சு.
சரி, விஜய் தொலைக்காட்சியின் குரலாக உங்களது குரல் எப்படி ஒலிக்க ஆரம்பித்தது?
விஜய் டிவிக்குள்ள வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் சொன்னார் விஜய் டிவியில் வந்து குரல் கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க, நீங்கள் கொஞ்சம் போய் வாய்ஸ் டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் சாப்பாடு தண்ணி இல்லாமல் தான் அந்த காலகட்டம், எனக்கு சோறு தண்ணியெல்லாம் எதுவும் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அன்றைக்கி கையில் இருந்தது வந்துட்டு 70 ரூபா என்னவோ இருந்தது. அதில் வந்துட்டு ஆந்திரா மீல்ஸில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு, ஏன்னா கொலப்பசி, சில நேரங்களில் 2-3 நாட்களுக்கு சாப்பிடாமல் கூட இருப்பேன். அங்கே போய் ஆந்திரா மீல்ஸில் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி போனேன். காவியாஞ்சலின்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கொடுத்தது, வாய்ஸ் டெஸ்ட் பண்ணேன். தம்பி உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது, பட் வாய்ஸ் மாடுலேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. பட் நான் அதிலிருந்து நான் வளர்த்துக்கிட்டேன், ஒன்று ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் மற்ற யாரும் பண்ணாதங்கிற ஒரு விஷயம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பண்ணேன். நான் வந்து ஒரு ப்ரோமோ பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன ட்ராக் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறது உண்டு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட. மியூசிக் ட்ராக் என்ன போட்டிருக்கீங்க? ஏன்னா எப்பொழுதுமே வந்து குரலோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு விஷயம் வந்து இசை தான், மியூசிக் தான். அப்போது அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ட்ராக் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டேன். இன்னொன்று அந்த ஸ்டோரி என்னன்னு கேட்டுக்கிட்டேன். நான் அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய குரலை மாற்றினேன். அதே மாதிரி ஒரு தொடருக்கு தகுந்த மாதிரியும், இப்போது சலனம் அப்படின்ட்டு ஒரு தொடர் அன்னைக்கு இருந்தது, சலனம் மனம் அப்படிங்கிறது. இந்த சலனம் அப்படிங்கிற ஒரு தொடரை வந்து நம்ம சலனம் அப்படிலாம் படிக்க முடியாது. சலனம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிருதுவான ஒரு சொல், அதை வந்து சலனம் அந்த மாதிரி படி. நிறைய வித்தியாசங்களை நான் கொஞ்சம் கொடுத்தேன். அப்போது ஆரம்பத்தில் அது அப்படியே ஜாஸ்தியாகி அவங்களுக்கு பிடித்து போய் அதுக்கப்புறம் சேனலினுடைய ஒரு குரலை அவங்க என்ன அங்கீகரித்தாங்க.
இதுவரை திரையில் தோன்றும் தன் தலைவனை கடவுளாக பாவிக்கும் ஒவ்வொரு உண்மையான ரசிகனுக்காகவும் காணும் கனவு பலிக்க நனைந்த விழிகளோடு தனக்கான பாதையை தேடித் திரியும் ஒவ்வொரு வெற்றியாளனையும் 9ஆம் ஆண்டில் வரவேற்க தயாரா அதே கம்பீரத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறது 9th annual விஜய் அவார்ட்ஸ்.
கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் தொலைக்காட்சியில் உங்கள் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் கடந்த வருடம்தான் உங்களுக்கான விருது ஒன்றையும் அறிவித்து விஜய் தொலைக்காட்சியின் குரல் இவர்தான் என்று உங்களது முகத்தை வெளியுலகுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். ஏன் இந்த தாமதம்?
தாமதம் என்று சொல்வதை விட ஒரு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டதை காட்டிலும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் பரவலாகவே எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா என் காதுபடவே நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். இந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமும் என்னை அழைத்து என்னை பாராட்டின பல பெரியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அங்கீகாரம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை அளித்து விட்டோம் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அது எனக்கு பெருமை கொள்ளத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. இன்னொரு விஷயம், நம்ம தாமதத்தை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், நாம் நம்முடைய கடமையை கருத்தாக செய்தால் போதும், நமக்கான பலன் கிட்டும். இதை நாம் தாமதமாக வந்தது என்று நான் நினைக்கவில்லை, வரவேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
அடுத்ததாக ஒரு கேள்வி. நீங்கள் பின்னணி குரல் கொடுத்த ஒரு கதாபாத்திரம் மிகவும் பிரபலமடைந்து அதற்கு விருதுகள் பாராட்டு எல்லாம் கிடைக்கின்ற போது, அதை திறனாய்வு செய்தவர்களோ அல்லது அந்த கதாபாத்திரமோ கூட உங்களது பின்னணி குரலுக்கான பாராட்டையோ அல்லது அங்கீகாரத்தையோ வழங்காமல் இருக்கின்ற போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
அது தனக்காக வேலை செய்த ஒருவரை அடையாளப்படுத்த தயங்கக்கூடிய பல மனிதர்கள் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மாதிரியான தருணங்களில் மிகுந்த மனவேதனை ஏற்படும். அதையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் நாம் நம்முடைய பணியை செய்தாலே போதும் என்றுதான் தோன்றும். அவர் அவருக்கு தெரிந்ததை அவர் செய்கிறார், நாம் நமக்கு தெரிந்ததை நாம் செய்கின்றோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் போயிடும். இது வந்து என்னென்னா, நாட் ஓன்லி ஃபார் மீ, எனக்காக மட்டுமே நான் சொல்லவில்லை. என்னை போன்று பல கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய இயக்கத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். உண்மையை சொல்லப்போனால், எனக்கு தெரிந்து இந்திய திரையுலகத்தில் ஆகட்டும், உண்மையான அக்கறையோடு உண்மையாக உழைக்கக்கூடிய நிறைய கலைஞர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் இங்கே ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இங்கே தான் டெடிக்கேஷன் இருக்குது. நம்ம இது கொஞ்சம் சரியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கலைஞர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான ஏக்கங்கள் அவங்க மனசில் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஏமாற்றப்படுவதாகத்தான் என்னால் அதை சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், ஒன்றுமேல் ஒரு அடையாளப்படுத்துறது, இவர் தான் எனக்கு பின்னணி குரல் கொடுத்தார், எனக்கு வந்து ஒரு என்னுடைய நடிப்பை மெருகேற்றி காண்பித்தார் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா டப்பிங் அப்படிங்கிறது வந்துட்டு மைக்கு முன்னால் நின்றுட்டு ஒரு ஆக்டர் கையை காலை வீசி அதை பண்ணி இதை பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுற ஒரு விஷயத்த மைக்கு முன்னால் அது எல்லாத்தையும் கொடுக்கறது ஒரு டப்பிங் கலைஞன்தான். அவங்களுக்கான அங்கீகாரம் இந்த நாட்டில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் இதை முன்னெடுத்து சொல்வதற்கான ஆட்கள் இல்லை. இன்னொன்று, டப்பிங்கை வந்து ஒரு மாற்றான் அந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து ஒரு கணக்கில் எடுத்து கொள்ளாத ஒரு நிலைமை தான் இங்கே இருக்கிறது. எப்போவாவது அத்தி பூத்தார் போல்தான் ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசப்படுகிறதே ஒழிய, மற்றபடி எங்களுக்கான அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்ட ஒன்றாக அல்லது ஒடுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. எங்களை பற்றி எடுத்து சொல்ல ஆட்கள் இங்கு இல்லை. அப்படியே ஆட்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தைரியம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
அதில் நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் பிரபல பின்னணி குரல் கலைஞர் திரு கோபி அவர்கள். மகாபாரதம் தொடரில் நீங்கள் பின்னணி குரல் கொடுத்த சகுனி கதாபாத்திரம் மிகவும் பாராட்டு பெற்றது. அதில் ஒரு வசனத்தை எங்களுக்கு பேசி காட்ட முடியுமா?
ஆமா, ஒரிஜினலா அந்த கேரக்டர் வந்து ஒரு வில்லனிக்கான கேரக்டரா இருந்தாலும் அந்த குரல் பேசப்பட்டது. எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களில் நான் என்னுடைய பாணியையும் புகுத்தி நான் அந்த கேரக்டருக்காக பேசினேன். எப்படி என்றால், அந்த சிரிப்பு என்பது ஒரிஜினலில் வேறு மாதிரி இருக்கும். அந்த அந்த சிரிப்பை வந்து நான் மாற்றினேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்று அந்த ஒரு சிரிப்பை நாம் புகுத்தினோம். அதே மாதிரி டைலாக் டெலிவரி பார்த்திங்கன்னா, அந்த மகாபாரதத்தில் எல்லாருமே சமஸ்கிருத சொற்களை அதிகம் பயன்படுத்தி பேசியிருப்பார்கள். ஆனால் நான் எளிமையாக இருக்க வேண்டும், அந்த கேரக்டரினுடைய ரீச் வந்து எளிமையாக இருந்தால் தான் எல்லாரையும் போய் கவரும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதனால் நான் வலுக்கட்டாயமாகவே ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை போட்டு தான், புரியும்படியுமான வார்த்தைகளை போட்டு தான் கதாபாத்திரத்திற்கு நான் பின்னணி குரல் அமைத்தேன்.
அன்பு மருமகனே, அன்பு மருமகனே, ராஜநியதி தந்திரம், இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. அது நாகத்தின் நாவை போன்றது. எந்த இடத்தில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் அதை அப்படி பயன்படுத்த வேண்டும்.
ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு எம்மை அவமதிக்கும் உரிமை உள்ளதா?
அன்பு மருமகனே, அன்பு மருமகனே, ராஜதந்திரத்தை எப்போதுதான் புரிந்து கொள்வாயோ? அவமானம் என்ற ஒரு நிலை உனக்கு உருவாகவே கூடாது என்கிறேன். ஒருவேளை அந்த கிழவி இந்த மீனவ கும்பலை மன்னித்து விட்டால் துரியோதனனுக்கு அவனது ராஜ்யத்திலேயே மரியாதை இல்லை எனும் வாக்கு நம்முடைய அஸ்தினாபுர ராஜ்யம் எங்கும் வியாபித்துவிடும்.
இது தவிர நீங்கள் பின்னணி குரல் கொடுத்தவற்றில் வேறு ஏதாவது பேசி காட்டுங்கள்.
மகதீரா என்று ஒரு படம், அதில் ஒரு டைலாக் உண்டு. காட்சிப்படி அந்த வில்லன் நான் பேசிய ரணதேவ் என்ற அந்த கதாபாத்திரம் மது அருந்திவிட்டு அந்த புறத்திற்குள் நுழைவார். நான் பேசி காட்டுகின்றேன். விரசமாக இருப்பதாக என்ன வேண்டாம், நீங்கள் அந்த மாடுலேஷனை மட்டும் கவனித்தால் போதும்.
நான் யுவராஜன் வந்திருக்கிறேன். நாளை இந்த நாட்டின் அரசனடி உன் யவ்வனம்தான் என்னை பைத்தியமாக்குகிறது. உன்னை கண்டால் அந்த பழத்திற்கே பசியெடுக்கும். இந்த பழத்தை பிழிந்து ரசத்தை அருந்தினால் அது ஒரு தனி சுவை.
நீ எதற்காக இங்கு வந்தாய்? இந்த இடத்தில் உனக்கு என்ன வேலை? பார்த்திபா, குறித்துக்கொள், நாளை காலை உன் மரணத்திற்கான கதவு திறக்கப்படும் என்பதை மறந்து விடாதே
என்பதாக இந்த சூழல் அமைந்திருக்கும். அதே போன்றுதான் டிஸ்கவரி சேனல் தமிழில் மேன் வெர்சஸ் வைல்டு என்கின்ற ஒரு தொடர். அந்த தொடரில் பேர் கிரில்ஸ் என்பவர் அந்த நிகழ்ச்சியை செய்திருப்பார். அவருக்காக நாம் பின்னணி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சி பரவலாக எல்லாரிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒரு நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் அந்த குரலை மிமிக்ரி செய்யும் அளவிற்கு ரீச் ஆயிருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அவர் எப்படி பேசுவார்னா,
நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இமயமலையின் அடர்ந்த காடுகளில் பயணித்திருக்கிறேன். அண்டார்டிகாவின் பணிகளிலும் நடந்திருக்கிறேன். இப்பொழுது நான் இருப்பது ஜார்ஜியாவில்
என்று ஆரம்பித்து அவர் ஆன் கேமராவில் எப்படி பேசுவார் என்றால்,
நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட சக்தியெல்லாம் எழுந்துட்டே வரேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு. இங்கே வாங்களேன், இதோ இந்த மரப்பட்டையை பாருங்களேன். இது இது இதை நம்ம திறந்து பார்த்தா இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளே ஒரு பெரிய புழு இருக்கு. இந்த புழு நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த புழுவை நாம் அப்படியே சாப்பிடலாம். இதோ இந்த புழுவனுடைய அந்த மேல் பாகத்தை மட்டும் அப்படி கிள்ளி எடுத்துட்டிங்கன்னா மீதம் இருக்கிறத நம்ம அப்படியே சாப்பிடலாம். இதோ இப்படி வாயில் வச்சு
இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோசமான டயரை வந்து தீல எரிச்சு அதை சாப்பிட்டா என்ன மாதிரியான சுவை இருக்குமோ அந்த சுவையில் இருக்கு
என்று பேசுவதாக அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும். ஹாலிவுட் படங்களில் நான் கடைசியாக செய்தது மேட் மேக்ஸ் என்ற படம். அந்த படங்களின் வசனங்கள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சாரி. நிறைய படங்கள் செய்தாகிவிட்டது.
கார்ட்டூன் கேரக்டர்கள் அவற்றையும் கொஞ்சம் பேசி காட்டுங்கள்.
இப்போ சிம்பா பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பிரைட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ். இங்கே தான் நாம் வாழப்போகிறோம். நாம் யாருக்கும் எப்பவும் எதுக்காகவும் அடிபணியவே கூடாது. இங்கே இருக்கிற விலங்குகள் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், நடக்கும்.
இப்போ இது இப்படி பேசுவார். அப்புறம் வந்துட்டு ஒரு டிராகன் இருக்குது. அந்த டிராகன் வந்து எப்படின்னா ஒரு குழந்தை டிராகன். அது குழந்தைன்னா அது பயப்படுற ஒரு டிராகன். அது வந்து இப்போது அது பேசுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு,
நான் ஒரு காட்டுக்குள்ளே போனேனா, அப்போ போனபோது அங்கே ஒரே சிங்கமாக இருந்தது தெரியுமா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே பின்னால் கால் பட ஓடி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா
என்று இப்படி பேசும் கேம்லியோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அது வந்துட்டு
ஏய் என்னடா எப்படி வந்த?
இப்படி ஒரு கேரக்டர், அப்புறம் ஹல்க்ல ஒரு வில்லன், அவரு எப்படி பேசுவார்னா இப்படி பேசும்போது, வா ஹல்க் எப்படி இருக்க, இப்படிதான் வந்தியா?
ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோ, உன்னை பார்த்து
பயப்பட வேணும் மட்டும் நீ நினைச்சேன்னா அது தப்பு ஹல்க், அது தப்பு தப்பு
என்று இது அது வந்து ஒரு வேரியேஷன்ஸ் பண்ணி பண்றது.
சரி, பெரும்பாலான பின்னணி குரல் கொடுக்கும் கலைஞர்களால் பாடவும் முடியும் என்று சொல்வார்கள். உங்களது குரலில் ஒரு பாடலை கேட்க ஆசைப்படுகிறோம். உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பாடலை பாடி காட்ட முடியுமா?
கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனையை விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனையை விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ.
கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ.
நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள், நடிப்பதற்காகத்தான் முயற்சித்து பின்னர் பின்னணி குரலுக்கு வந்தீர்கள் என்று. நன்றாக பாடவும் செய்கிறீர்கள். இப்படி பல திறமைகள் இருக்கின்ற போது நீங்கள் ஏன் பின்னணி குரலோடு மட்டும் நின்று விட்டீர்கள்?
நான் உண்மையை சொல்ல போனா உயர்த்தி சொல்லவில்லை, நான் உண்மையை சொல்றேன். அந்த அளவுக்கு நான் பிஸியா இருந்தேன். என்னுடைய கால் ஷீட் ஏர்லி மார்னிங் 4:00 ஆரம்பிக்கும். என்னுடைய வேலை முடிந்து நான் இரவு வந்து படுப்பதற்கு 1 மணி 2 மணி ஆகிவிடும். நான் உறங்குவது 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ தான். இப்படியே என்னுடைய கால் ஷீட் இருந்தது பல மாதங்கள். அது என்ன ஆகிப்போச்சு, என்னையும் அறியாம நான் இதுக்குள்ளே பிஸியானதுனால வேற எதையுமே என்னால் யோசிக்கவே முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு. தெரியல, நீங்க சொல்றீங்க, நான் இருந்தால் இனிமே முயற்சி பண்றேனே.
7 billion stories and counting. SBS Radio.